கோவில் நிர்வாகம் முன்வைத்திருக்கும் ஃபைனான்சியல் ரிப்போர்ட், நிதிநிலை செயல்பாடு குறித்த அறிக்கை. சாதாரண உறுப்பினர் ஒருவர் புரிந்து கொள்ளும் வகையில் இது இல்லை என்று ஆதங்கப்படுகிறார் அதிருப்தியாளர்களில் ஒருவரான பட்டாபிராமன் அவர்கள்.
2016-15-16 ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு ஒன்று கொடுக்குறாங்க. வழக்கமாக நம்ம தருகிற ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வடிவம் எப்போதும் சாதாரணமாக இருக்கும், அதிலிருந்து எல்லா விஷயங்களும் நமக்கு புரியும். இதை இந்த வருஷம் வந்து மாற்றி குழப்பமான வடிவில் தந்திருக்கிறார்கள். அதுல இருந்து ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல எங்களால். அதனால வி ஆர் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ்.
ஆனால் நாம் இந்த ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டை அக்கவுண்டிங் தெரிந்த ப்ரொஃபஷனல் ஒருவரிடம் காட்டி கேட்டபோது, இந்த ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டில் இருக்கும் உள்ளடக்கம் பற்றி தாம் கருத்து கூறவில்லை என்றாலும், அந்த அறிக்கை தரப்பட்டிருக்கும் வடிவம் அல்லது முறை பிற அமைப்புகள் போன்று புரிந்து கொள்ளும் வகையிலேயே அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டார். மட்டுமல்ல, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள் அசோசியேஷன் நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இயங்கும் அமைப்பு என்றும், கோவிலின் வரவு செலவுகள் கோவில் அமைப்பை சாராத சுயாதீனமான ஆடிட்டர் மூலம் நுணுக்கமாக ஆடிட் செய்யப்பட்டுள்ளது என்றும் கோவில் நிர்வாக செயலாளர் சீதாராமன் அவர்கள் நமக்கு அளித்த பதிலில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து ப்ராக்ஸி ஃபார்ம்ஸ் பற்றியது. ஒருவர் கூட்டத்திற்கு வர இயலவில்லை என்றால் தான் இட வேண்டிய வாக்கை அல்லது ஒப்புதலை தனக்கு பதிலாக இன்னொருவர் வழங்க அனுமதி வழங்குவதே ப்ராக்ஸி ஃபார்ம் என்று அழைக்கப்படுகின்ற வடிவம் அல்லது டாக்குமெண்ட். நூற்றுக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பு ப்ராக்ஸி ஃபார்ம்ஸை பயன்படுத்துவது சட்டப்படி சரியானதே. ஆனால் ஆலய நிர்வாகம் இந்த ப்ராக்ஸி ஃபார்ம்ஸ்களை பயன்படுத்தும் முறை பற்றி குறைபட்டுக் கொள்கிறார் அதிருப்தியாளர்களில் ஒருவரான அர்ஜுனமணி அவர்கள்.
ப்ராக்ஸி என்று சொல்வார்கள், அதாவது கூட்டத்திற்கு, பொதுக்குழு கூட்டத்திற்கு வர முடியாதவர்கள் தங்களுக்கு கூட்டத்திற்கு செல்லும் இன்னொருவரிடம் தங்கள் உரிமையை எழுத்தின் மூலம் தெரிவிப்பது. அதாவது எப்படி என்றால், என்ன காரணம் என்று தெரியாமல், அதாவது வாங்குகிறவர்களிடம் தங்கள் உறவினர்களோ நண்பர்களிடமோ வர முடியாதவர்கள் எல்லாம் சும்மா ஒரு ப்ராக்ஸி வடிவத்தில், அதாவது உனக்கு பதிலாக நான் வாக்களிக்கிறேன் என்று மட்டும் எழுதி வாங்கி கொண்டு ஒருவர் 10 பேரிடம் வரையும் வாங்கி கொள்ளலாம். அதாவது ஒருவர் 10 பேருடைய வாக்குகளை போடுவது மாதிரி.
ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் ஆலய அமைப்பிலும் ப்ராக்ஸி ஃபார்ம் முறை பயன்படுத்தப்பட்டே வந்துள்ளது. ஆனால் ஒருவர் பிறரின் ப்ராக்ஸி ஃபார்மை கொண்டு வரும்போது அவர் 10 ப்ராக்ஸி ஃபார்ம்களுக்கு மேல் கொண்டு வரக்கூடாது என்று கோவிலின் கான்ஸ்டிடியூஷன் கூறுகிறது. எனவே கோவில் அமைப்பின் சட்ட விதிமுறை 31(2) அடிப்படையில் ப்ராக்ஸி என்பது ஏற்கக்கூடிய ஒன்றே என்றும், அதில் எந்தவித குழப்பமும் இல்லை என்றும் கோவில் நிர்வாக செயலாளர் சீதாராமன் அவர்கள் தமது பதிலில் கூறியுள்ளார். ஆனால் ஆலய நிர்வாக தேர்தலில் யார் போட்டியிடுகின்றார்கள் என்ற முழுமையான தகவல் அறிவிக்கப்படாத நிலையில் ப்ராக்ஸி ஃபார்ம்களை உறுப்பினர்களிடமிருந்து சேகரிப்பது எப்படி சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்க முடியும் என்று ஆதங்கப்படுகிறார் அதிருப்தியாளர் அர்ஜுனமணி அவர்கள்.
அதாவது உதாரணமாக இவருக்கு ஓட்டு வாக்களிக்க வேண்டும் என்றால் அவருடைய பெயரை சொல்லி, அவருடைய தகுதியை சொல்லி, இவருக்கு நீங்கள் வாக்களிப்பீர்களா இல்லையா அல்லது அவருக்கு மற்றவருக்கு வாக்களிப்பீர்களா என்று கேட்பார்கள். இங்கே அதெல்லாம் சொல்வதில்லை, யார் போட்டி போடுவார்கள் என்று கூட தெரியாது. தெரியும் முன்னரே ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு நாமினேஷன்ஸ் அனுப்புவதற்கு முன்னாடியே ப்ராக்ஸியை வாங்கிவிடுகிறார்கள். அப்போது அந்த வாக்களிக்கிறவருக்கு, ப்ராக்ஸி கொடுக்கிறவருக்கு யார் போட்டி போடுகிறார்கள் என்று கூட தெரியாது.
அடுத்து நிர்வாக தேர்தலில் போட்டியிட நினைக்கும் சில அதிருப்தியாளர்களை விரக்தியடைய வைத்திருப்பது கோவில் அமைப்பின் உறுப்பினர் குறித்த தகவலை, அதாவது மெம்பர்ஸ் லிஸ்டை பெறுவதில் எழுந்துள்ள சிக்கல். தற்போதைய கோவில் நிர்வாகத்தை விமர்சனம் செய்யும் இந்த அதிருப்தியாளர்கள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெறவிருக்கும் தேர்தலில் தாம் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக கூறினார்கள். ஆனால் அப்படி போட்டியிட நினைத்தால் பிற உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு வாக்கு சேகரிக்க வேண்டுமே, அதற்கு உறுப்பினர்களின் தகவல் கான்டாக்ட் டீடைல்ஸ் தேவைப்படுகிறதே என்று அதிருப்தியாளர்கள் கூறினார்கள். தேர்தலில் வாக்கு சேகரிக்க உறுப்பினர்களின் தகவல் அவசியம் தேவை என்பதால் அந்த தகவலை நிர்வாகத்திடம் கேட்டால் அதை வழங்க மறுக்கின்றார்கள் என்று நிர்வாகத்தை குறை கூறுகின்றார்கள் அதிருப்தியாளர்கள். அந்த அதிருப்தியாளர்களில் ஒருவரான பட்டாபிராமன் அவர்கள் இப்படி குறிப்பிட்டார்.
அது நியாயம் இல்லை. ஏன்னா அது இல்லாமல் நாங்கள் எப்படி மெம்பர்ஸுக்கு தெரியப்படுத்துவோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து தேவைப்படுது, அதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாக்க அதிலிருந்து எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட மாட்டேங்குது.
பிரைவசி காரணமாகவே உறுப்பினர்கள் குறித்த தகவலை மூன்றாம் தரப்புக்கு தாம் வழங்குவதில்லை என்று நமக்கு அளித்த பதிலில் கோவில் நிர்வாகத்தின் செயலாளர் சீதாராமன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் கோவில் நிர்வாக புதிய கான்ஸ்டிடியூஷனின் பிரிவு 12.2 ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் அல்லது உறுப்பினர்கள் குறித்த தகவலை இலவசமாக பார்க்கலாம் என்று அந்த பிரிவு குறிப்பிடுகிறது. ஆனாலும் அந்த தகவலை ஒருவர் வெளியில் எடுத்து செல்லவோ அல்லது காப்பி எடுக்கவோ அனுமதி வழங்கப்படுமா என்பது குறித்து கோவில் சட்டத்திட்ட விதிமுறையில் அந்த பிரிவில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அடுத்து தற்போதைய கோவில் நிர்வாகத்தின் மீது அதிருப்தி கொண்டிருக்கும் சில அதிருப்தியாளர்கள் நிர்வாகத்தின் செயல்பாடுகள் குறித்தும் விவாதிக்க ஸ்பெஷல் ஜெனரல் மீட்டிங் ஒன்று கூட்டப்பட வேண்டும் என்று அதிருப்தியாளர்களில் சிலர் கோரிக்கை விடுத்தனர். அவர்களில் ஒருவர் அனகன் பாபு அவர்கள்.
பாருங்க, 2013 நடந்த SGM ஒரு மாசத்துக்குள்ள போடலன்னா அது இன்வாலிட் ஆயிடுது. அதனால தான் நாங்க சொன்னோம், ஸ்பெஷல் ஜெனரல் மீட்டிங்க கூட்டுங்க. ஏன் நீங்க போடல? முதல்ல வந்து தப்பு என்னன்னா, நீங்க கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணாத தப்பு. அவுட்கம் இட் டிட் நாட் சர்வ் த பர்பஸ்.
கோவிலின் கான்ஸ்டிடியூஷன் கூறியபடி 5% உறுப்பினர்களின் கையெழுத்துக்களை திரட்டி கோவில் நிர்வாக செயலாளரிடம் அக்டோபர் 19 எழுத்து வழியாக கோரிக்கை வைத்ததாக டாக்டர் ராமகிருஷ்ணன் நம்மிடம் கூறினார்.
அதாவது 5% மேலே இருந்தால் இந்த SGM மீட்டிங்க்கு வேண்டி தேவைப்படி நாங்கள் இதை அனுப்பிவிட்டோம். ஆனால் அவர்கள் இதுவரை அந்த SGM மீட்டிங்கை they are not called the SGM meeting in spite of we fulfilling all the requirements necessary to call for the SGM.
Annual General Meeting January நடைபெறவிருப்பதால் ஸ்பெஷல் ஜெனரல் மீட்டிங் தேவையற்ற ஒன்று என்று, சூப்பர்ஃபிஷியல் மேலோட்டமான ஒன்று என்று கோவில் நிர்வாகத்தின் செயலாளர் சீதாராமன் அவர்கள் எழுத்து வழியாக பதில் தந்துள்ளார். ஆனால் இந்த பதில் தமக்கு விரக்தியை தருவதாக அதிருப்தியாளர்கள் நம்மிடம் கூறினார்கள். அடுத்து கோவில் நிர்வாகத்தின் பதவிக்கு வர விரும்புகின்றவர்கள், குறிப்பாக தலைவர் செயலர் பொருளர் என்ற பதவிக்கு வர விரும்புகின்றவர்கள் முதலில் நிர்வாக கமிட்டி மெம்பராக 2 அனுபவம் கொண்டவராக இருக்க வேண்டும் என்று புதிய கான்ஸ்டிடியூஷன் சட்ட விதி 19.1 கூறுகிறது. எனவே இப்படியான புதிய சட்ட விதி தலைமை பதவிகளான 3 முக்கிய பதவிகளுக்கு கமிட்டி மெம்பர்ஸ்களுக்கே ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே பிறர் கமிட்டியில் நுழைந்து விடாமல் அவர்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ளும் யுக்தியாக இது பார்க்கப்படலாம் என்றும் சில அதிருப்தியாளர்கள் கூறுகின்றார்கள். அவர்களில் ஒருவரான அர்ஜுனமணி அவர்கள் நம்மிடம் இப்படி தெரிவித்தார்.
2 அனுபவம் இல்லாதவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்று சொல்கிறார்கள். தலைவர் செயலாளர் பதவிகளுக்கு 2 ஏற்கனவே செயற்குழு குழுவில் அங்கத்தவர்களாக இருக்கிறவர்கள் மட்டுமே போட்டியிட முடியும் என்று சொல்கிறார்கள். இதுபோன்ற ஒரு நிபந்தனை வேறு எங்கும் இருந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. இது வந்து தங்களுக்கு, அதாவது செயற்குழுவில் உள்ளவர்களே மாறி மாறி பதவியில் இருப்பதற்கு ஏதுவாகவுமே தவிர, பொதுமக்கள் மற்ற எத்தனையோ அசோசியேஷன் அல்லது கழகங்களில் தலைவராக இருந்தவர்கள், வேறு அனுபவம் உள்ளவர்கள், கம்பெனியை நடத்தியவர்கள் என்று எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். வெங்கடேஸ்வரா கோவிலில் நீங்கள் 2 அனுபவம் உள்ளவர்கள்தான் இதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது முழுவதும் ஏற்றுக்கொள்ள எந்த, அதாவது மக்களாட்சி முறையில் இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது.
தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கும் புதிய நடைமுறை புதிய கான்ஸ்டிடியூஷன் என்பதால் இந்த புதிய முறையை உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பது எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இன்று நடைபெறப்போகின்ற ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் எடுக்கப்படும் முடிவை சார்ந்ததாக அமையும். எனவே அப்படி ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது நடைமுறைக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி சில அதிருப்தியாளர்கள் தற்போதைய நிர்வாகத்திற்கு எதிராக பல விமர்சனங்களை முன்வைக்க கோவில் நிர்வாகம் தனது பதிலை தர பிரச்சனை நீண்டு கொண்டே போகிறது. இப்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பில் சில உறுப்பினர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் இடையே சிக்கல் எழுந்தால் எப்படி தீர்த்து வைக்கப்படுகிறது? எப்படி என்றால், நியூ சவுத்வேல்ஸ் மாநில அரசின் கம்யூனிட்டி ஜஸ்டிஸ் சென்டர் 2 அழைத்து பேசுவது நடைமுறை. எனவே தாம் CJC என்று சுருக்கமாக அழைக்கப்படுகின்ற கம்யூனிட்டி ஜஸ்டிஸ் சென்டரை அணுகியதாக குறிப்பிடுகிறார் அதிருப்தியாளர்களில் ஒருவரான டாக்டர் கே பாலா அவர்கள்.
Members were very, very concerned that we decided to let the CJC, that is the Community Justice Center, come into the picture. Hence, 5 of us wrote letter to the CJC. Up till now, no answer was forthcoming from the SVT committee. Hence, the CJC indicated to us that they cannot go any further in the matter only because the other party will not come into the picture. Now you can understand their degree of transparency.
இரு தரப்பும் இணங்கினால் மட்டுமே தம்மால் மத்தியஸ்தம் செய்ய இயலும் என்றும் அதிருப்தியாளர்கள் கேட்டுக்கொண்டபடி தாம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 16 தேதி மற்றும் டிசம்பர் மாதம் 5 தேதி என்று இருமுறை செயலாளர் சீதாராமன் அவர்களுக்கு கடிதம் எழுதினோம் என்றும் அவர் இதுவரை தமக்கு பதில் தரவில்லை என்பதால் தம்மால் மத்தியஸ்தம் செய்ய இயலவில்லை என்றும் இரு தரப்பும் இணங்கினால் மட்டுமே தம்மால் மத்தியஸ்தம் செய்ய இயலும் என்றும் கம்யூனிட்டி ஜஸ்டிஸ் சென்டர் அதிருப்தியாளர்களுக்கு பதில் தந்துள்ளது. இப்படி சர்ச்சை தொடர்கிறது. இந்த சர்ச்சை எப்படி முற்றுப்பெறும்? எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை என்று ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோவிலின் AGM ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடைபெறும் போது சில அதிருப்தியாளர்களின் விமர்சனங்களுக்கு உறுப்பினர்கள் என்ன பதில் தருவர்? புதிய கான்ஸ்டிடியூஷனை AGM ஏற்றுக்கொள்ளுமா? புதிய நிர்வாகிகளாக யார் தெரிவு செய்யப்படுவர் என்று எழும்பும் பல கேள்விகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று பதில் தெரியும். அந்த தகவலை முடிந்தவரை நாம் உங்களுக்கு எடுத்து வருவோம். மட்டுமல்ல, அதிருப்தியாளர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு கோவிலின் தற்போதைய நிர்வாகம் மேலும் பதில் தரும் பட்சத்தில் அந்த பதிலையும் உடனடியாக உங்களுக்கு எடுத்து வர SBS தமிழ் ஒலிபரப்பு தயாராக உள்ளது.